నమస్కారం. స్కందన్, కుమరన్, శరవణన్, కార్తికేయన్, షణ్ముఖన్, మురుగన్, ఇప్పటి పల అద్భుతమైన నామంగళాల్ వళంగపడుపవర్ స్కందన్, அறுபடை வீடுகளிலும் உரைபவர், வடநாட்டிலும் தென்னாட்டிலும் பிரசித்தமானவர், தமிழ் கடவுளென்றும் அழகு கடவுளென்றும் கொண்டாடப்படுபவர். நம்முடைய பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் என்றெல்லாம் அந்தந்த ஆகமப்படி அந்தந்த திருக்கோயிலில் பெருமான்கள் வணங்கப்படுகிறார்கள். அதிலே சைவமும் வைணவமும் பிரதானமானவை. சைவத் திருமுறைகள் நாயன்மார்கள் ஆழ்ந்த பக்தியோடும் காதலோடும் பாடினர். 4000 திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார்கள். ஆசையோடு பக்தியை பரப்புவதற்காகவே பாடினர். இவை மிக பழமையான நூல்கள். அதன் பின்னாலும் அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த பக்தர்கள் அந்தந்த கடவுளர்களுக்கு சிறப்பான பாக்களை செய்யுள்களை இயற்றி பக்தி சாஸ்திரத்தை மக்களிடையே வளர்த்தனர். அவரவர்களுக்கு சிறப்பான திருக்கோயில்கள் வடநாட்டில் எங்கு பார்த்தாலும் சிவபெருமானுக்கு கோயில், தமிழகத்தில் அவருடைய குமாரனான குமரனுக்கு பல திருக்கோயில்கள். பகவத்கீதை, ஸ்ரீ விஷ்ணு புராணம், பாகவத புராணம், ஸ்கந்த புராணம், இதிலெல்லாம் கார்த்திகேயன் ஷண்முகனுடைய பெருமை சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராமாயணத்தில் ராமனையும் இலக்குவனையும் அழைத்து போன விஸ்வாமித்திரர் எப்படி முருகன் பிறந்தார் என்பதை விளக்குகிறார். குமார சம்பவம் அப்படிங்கிற காவியம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. பொதுவாக நாம் வணங்கும் கடவுள் நம்மை காக்க வேண்டும், இவ்வுலகத்திலும் காக்க வேண்டும், மேலுலகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் விரும்புவர். எது நம்மை காக்கும்? கவசம் நம்மை காக்கும். போருக்கு செல்லும் போது வீரன் கவசம் அணிந்து கொண்டு செல்லுகிறான். இந்த சம்சாரமே ஒரு போர்க்களம் தானே, அதில் கர்மத்தினாலே பிறவி எடுத்து விட்டோம், உடல் கிடைத்திருக்கிறது. இந்த உடலை இருவித நோக்கத்தோட பார்க்க வேண்டும். இது கண்டிப்பாக தள்ளத்தக்கதுதான். அடுத்த பிறவி வேண்டாம் என்று நினைப்பவன் உடலையே கழித்துக் கொடு என்றுதான் இறைவனிடத்தில் வேண்டுவான். ஆனால் அது கிட்டும் போதுதான் ஏற்படும், உடனே கிடைக்காது. இவ்வுலகத்தில் வாழும் நாள் உடல் உறுதியாக இருக்க வேண்டும். அதுவும் எதற்கு? இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் தொண்டு செய்வதற்காக உடல் உறுதியாக இருக்க வேண்டும். நீயே அதை ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் வேண்டுகிறோம். அந்த வேண்டுதலுக்கு கவசம் என்று நூல்கள் செய்யப்பட்டுள்ளன. நாராயண கவசம் உண்டு, வராக கவசம் உள்ளது, அதுபோல் மிகவும் பிரசித்தமானது கந்த சஷ்டி கவசம். நம் உடல் உறுப்புகள் ஒன்னொன்னும் காக்கப்பட வேண்டும், உறுதியுடன் இருக்க வேண்டும், தொண்டுக்கு பயன்பட வேண்டும். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும். இந்த உடல் கொடுக்கப்பட்டதே பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு. பெருமான் என்ன பெரியதாக கேட்டுவிடப் போகிறார்? அவன் அடியார்களுக்கு செய்யத்தான் அவர் சொல்லுவார். தலை முதல் கால் வரை, கால் முதல் தலை வரை, ஒவ்வொரு உடல் உறுப்பும் உறுதியாக இருக்க வேண்டும். வாழ்நாளை நீடித்து விடலாம், ஆனால் ஆரோக்கியத்தை எப்படி நீடிக்க? பல மாத்திரைகளின் பலத்திலா வாழ முடியும்? இறைவன் அவனுக்கென்ன கொடுத்த உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள உதவினால் திரும்ப தொண்டுக்கு பயன்படுத்த போகிறோம். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம்னு சொல்லுவார்கள். தர்மத்தை செய்வதற்கு சாதனமே இந்த உடல் தான். அப்ப நம்முடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்கள் இரண்டு விதமாக உடலை பார்த்தனர். ஒன்று, இப்போதிருக்கும் வாழ்க்கையில் இதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பெருமானிடத்தில் வேண்டவனும் தொண்டு செய்ய வேண்டும். அடுத்த பிறவி கண்டிப்பா உடற்பிறவி கூடாது, இந்த பிறவியோடு முடித்துக் கொள்ள வேண்டும், இறைவனடி சேர வேண்டும். இந்த ரெண்டையும் எப்படி அவர்களால் பார்க்க முடிந்தது? பகுத்தறிவு இருந்ததினாலே பார்க்க முடிந்தது. விவேக ஞானம், உடல் வேறு ஆத்மா வேறுன்னு பிரித்து பார்த்தனர். ஆத்மா பரமாத்மாவிடத்தில் வேண்டுகிறான், எனக்கு நீ உடல் கொடுத்தாய், அதை வைத்துக் கொண்டு நலமாக இருக்க உனக்கு தொண்டு செய்ய அருள் புரி, அதை காத்து கொடு, ஒவ்வொரு உறுப்பாக காத்து கொடுக்க வேணும் என்று வேண்டுகிறான். அதிலே கண்ணுக்கு பெருமை, காதுக்கு சிறுமை, கால் விரல் அவ்வளவு முக்கியம் அல்ல, கைவிரல்கள் முக்கியம், இப்படி எந்த வேறுபாடும் கிடையாது. தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தால் தெரியும். ஒருத்தருக்கு தலைவலி, எனக்கு முட்டிவலி. எனக்கு தலைவலிக்காரரை பார்த்தால் என்னதான் இருந்தாலும் முட்டிவலிதான் கஷ்டம், தலைவலி சமாளித்து விடலாம் என்றுதான் தோன்றும். ஆனால் அவருக்கு முட்டி என்ன உட்கார்ந்து விடலாம், தலைவலித்தால் வேலை செய்யவே முடியவில்லை என்று தோன்றும். அப்ப எந்த உடல் உறுப்பு முக்கியம் இல்லை, ஒவ்வொன்றுமே முக்கியம். அததற்கு தனித்தனி வைத்தியம், அததற்கு மருந்துகள், அததற்கு உடற்பயிற்சிகள். அதே போல கவசங்களிலே, அதாவது இறைவனிடத்தில் நாம் ரட்சணத்தை வேண்டுகிறோமே, அந்த கவசங்களில் முழு உடலுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் அது காக்க வேண்டும் என்றுதான் வேண்டுவோம். இதிலே அந்தரங்கமானது, பேசக்கூடியது, வெளியில் தெரியும் உறுப்பு, தெரியாத உறுப்பு, எந்த வேறுபாடும் இறைவனுக்கு கிடையாது, நம் உடலுக்கே அந்த வேறுபாடு கிடையாது. அனைத்தும் ஒழுங்காக இயங்கினால்தான் காலை எழுந்திருந்து மாலை வரை உழைக்க முடியும். இல்லை என்றால் உன்னை பிடி என்னை பிடி போராட்டத்தில் தான் போகும். இப்படி எடுத்துக்கொள்வோம், ஒரு வைத்தியரிடத்தில் போகிறோம். அவரை பொறுத்தவரை இந்த உடல் வெறும் உடல், அது ஏதோ சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அவர் படித்திருக்கிறார். அவர் கல்லூரியில் படிக்கும் போதே இந்த உடலை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பார்த்திருப்பார். அப்படி பார்க்கும் போதும் ஆண் மாணவர்கள் பெண் மாணவிகள் அனைவருமே இருந்து படித்திருப்பார்கள். அவர்கள் இதை ஒரு உடலாக பார்க்கிறார்கள். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வெறும் ஐம்பூதங்களால் செய்யப்பட்ட உடல் என்றே பார்த்தனர். மருத்துவம் படிப்பவர்களும் அதே போல் ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாக வேண்டும். அவர்களுக்கு ஆண் பெண் வேறுபாடு தெரியாது, உடல் உறுப்புகளுக்குள் வேறுபாடு தெரியாது. அனைத்தையும் நோயாளிக்கு சரியாக இயங்க செய்ய வேண்டும், அவ்வளவுதான் அவர்கள் பார்வை. இன்றிருக்கக்கூடிய இவ்வுலகத்து இவ்வளவு ஞானம் இருக்கிற மருத்துவர்களுக்கே இது இயலுமானால் ஆச்சாரிய பெருமக்கள், குருக்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அவர்களெல்லாம் இந்த உடலை எவ்வளவு சமத்துவத்தோடு பார்த்திருப்பார்கள். ஒவ்வொன்றுமே இறைவனால் கொடுக்கப்பட்டது, அவனிடத்தில் வேண்டி நிற்கப் போகிறோம். ஒரு வைத்தியரிடத்தில் போகும்போதும் உடலுக்கு அவ்வளவுதான், இறைவனிடத்தில் போகும்போதும் உடலுக்கு அவ்வளவுதான். இதில் இது சிறந்தது அது சிறந்தது, இதை பத்தி பேசலாம் அதை பத்தி வேடிக்கை என்பதற்கெல்லாம் எந்த இடமுமே கிடையாது. விஷயம் இப்படி இருக்கும்போது கடந்த சில நாட்களாக கந்த சஷ்டி கவசத்தை கொண்டு அதில் ஏதோ கேலி பேசுகிறா போலையும் தாழ்த்தி சொல்லுகிறா போலையும் ஒரு சிலர் முயற்சி செய்திருக்கின்றனர். அடியேன் ஏன் முயற்சி செய்திருக்கின்றனர் என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு நாளும் அது நிறைவேறப் போவதில்லை, அம்முயற்சி பலிக்கப் போவதும் இல்லை. அதற்காகத்தான் முயற்சியோடு முடிந்தது என்று சொல்ல வந்தேன். ஏனெனில் ஆத்மா வேறு உடல் வேறு என்கிற உண்மையான பகுத்தறிவு யாருக்கு இருக்கிறதோ எந்த வேறுபாடும் அவன் கண்களில் இருக்காது. வைராக்கியந்தான் மின்னும், சமத்துவம்தான் மின்னும். கண்ணன் கீதையில் சொல்லுகிறார், வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ சபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. பண்டிதன்னு சொன்னாலே அனைத்தையும் சமமாக பார்க்கிறான் அர்ஜுனா. ஆண் பெண் வேறுபாடு தெரியாது. யானைக்கும் ஏதோ சின்னதாக நிற்கும் பசுவிற்கும் வேறுபாடு பார்க்க மாட்டான். அனைத்து ஜீவராசிகளும் ஒன்று, ஆத்மாவென்றே பார்க்கிறான். ஏன், என்னோடு சமமாக ஆத்மா ஒவ்வொருத்தனும் பார்க்கிறான். இப்படி எத்தனை நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஏனோ தெரியாமல் புரியாமல் இன்ன உறுப்பு இப்படி, அதை போய் காக்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால், ஒவ்வொரு கவசம், அது வடமொழி கவசமாக இருக்கட்டும், தமிழ் மொழி கவசமாக இருக்கட்டும், எந்த மொழி கவசமாக இருக்கட்டும், அனைத்தையும் தான் காப்பாற்ற கேட்டுக்கொள்வோம். அப்போதுதானே முடியும். ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு உறுப்புக்கும் தான் உடற்பயிற்சி செய்தாக வேண்டும். அப்போதுதான் உடல் முழுமையாக நன்றாக இயங்கும். அதுவும் இந்த காலம் எங்கும் நோய்வாய்ப்படக்கூடிய காலம். இப்பதான் மிக ஜாக்கிரதையாக உடலை பார்த்து பார்த்து இறைவனிடத்தில் பிரார்த்தித்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, பின் எதற்காக இதை செய்திருக்கிறார்கள்? இதெல்லாம் தெரியாதா? யாருக்கும் தெரியக்கூடியதானே என்றால், சில வேளை ஒற்றுமையை குலைப்பதற்காக இருக்கலாம். ஒரு சில சாராரிடத்தே இதை பற்றி தப்பு அபிப்பிராயம் ஏற்படுத்துவதற்காக இருக்கலாம். இல்லை, ஏனோ சும்மா இருக்கிறார்களே, ஏன் சும்மா இருக்க விட வேண்டும், கிளப்பி விடுவோம் என்கிற எண்ணமாக இருக்கலாம். இது என்ன எண்ணம் இருந்தாலும் பலிக்காது. ஒன்று நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும், பள்ளி கல்வி அப்போதே பாலியல் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். உடல் உறுப்புகளை பற்றி புரிய வைக்க வேண்டும். அதுதான் முன்னேற்ற பாதை. ஒளிவு மறைவு கூடாது என்றெல்லாம் பேசப்படுகிறதே. எங்கும் யாரும் ஒன்றாக செல்லலாம், ஒன்றாக இருக்கலாம், அதுதான் முன்னேற்றம் என்றும் பேசப்படுகிறது. அப்போ அதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதி வைத்தால் அதில் என்ன குறை வந்துவிட்டது? அந்த சமதர்மத்தை தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இது வெறும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது, அதை நன்றாக வைத்துக் கொள்ள கேட்கிறோம், அவ்வளவே. ஆனால் கேட்டால், இந்த மொத்த உடலுமே வேண்டாம் இறைவா, அடுத்த பிறவி ஆத்மா உன் திருவடிகளில் இருக்கட்டும்னு கேட்பார்கள். இது ரெண்டுமே அறிந்தவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். இவ்வுலகத்தில் வாழ்க்கைக்கும் அவ்வுலகத்தையும் சேர்த்து கேட்டனர். மற்றொரு சரித்திரம் மகாபாரதத்திலிருந்து. துரியோதனன் இறுதிப் போருக்கு பீமசேனனுடைய சண்டையிட தயாராகி வருகிறான். தாய் காந்தாரி சொன்னாள், உன் உடம்பை வஜ்ர தேகமாக்கி கொடுக்கிறேன், பிறந்த மேனியோடு வா என்றாள். அவன் குடித்துவிட்டு போன போது கண்ணன் அவனை சோதித்து பார்த்தார். அப்படியா பிறந்த மேனியோடு போவாய், வெட்கமாக இல்லையா என்றார். அதை கேட்டு மருண்டு போன துரியோதனன் மறைத்துக் கொண்டு போனான். என்னாயிற்று? சக்தி இழந்தான். காந்தாரி சொன்னபடி கேட்டிருக்க வேண்டும். உடல் உறுப்புகளுக்கூட தாயினுடைய கண்ணில் அனைத்துமே தன் மகனின் உடல், அவ்வளவுதான் அவள் பார்க்க போகிறாள். உடலில் அனைத்து பாகங்களும் வைரம் பாய்ந்துதான் இருக்க வேண்டும், உறுதியாகத்தான் இருக்க வேண்டும். கடைசியில் அவன் செய்ததினாலே அவனுக்கே அது முடிவாக போய் ஆகிவிட்டது. இதிலிருந்து அனைத்தும் நாம் காக்கப்பட வேண்டும். தலை முதல் கால் வரை கவசமாக இருந்து இறைவன் நம்மை காக்க வேண்டிக் கொண்டுதான் ஆக வேண்டும். தெளிவாக இதிகாச கதையிலிருந்தே புரிகிறது. ஒருவேளை இது சைவர்கள் வைணவர்கள் பொதுவாகவே ஒரு பேச்சு உண்டு, வடக்கே இது இந்த சம்பிரதாயம் முக்கியமானது, தெற்கே வேறு, இது இவருடைய பண்பாடு அது அவர் பண்பாடு என்றெல்லாம் இருக்கலாம். இவர்களுக்குள் ஒற்றுமை கிடையாது. ஹிந்து தர்மம் ஹிந்து மதம் என்றே ஒன்று கிடையாது. எல்லாம் பிரிந்திருக்கும். சைவம் என்று வேறு மதம், வைணவம் என்று வேறு மதம், கௌமாரம் என்று வேறு மதம். அதை வேணுமானால் சற்றே உரசி பார்க்கலாம் என்கிற எண்ணத்தோடும் செய்திருக்கலாம். அந்த எண்ணம் நிச்சயம் நிறைவேறாது. அனைத்துக்கும் ஆதாரம் இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய பண்டைய காலத்தில் இருக்கிற சாஸ்திரங்கள், அது சைவ ஆகமங்களாக இருக்கட்டும், வைணவ ஆகமங்களாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், இதிகாச புராணங்களாக இருக்கட்டும், எங்கும் அதுவே. சரி, இப்படி இருக்கலாமே, சிவன்தான் சிறந்தவர்னு சைவர்கள் சொல்லுவார்கள், விஷ்ணுதான் சிறந்தவர் என்று வைணவர்கள் சொல்லுவார்கள். அது உள்ளுக்குள் சண்டைதானே. எத்தனை காலமாக சைவ வைணவ சண்டை இருக்கிறது என்று கேட்கலாம். அர்த்தமற்ற கேள்வி. அது யாரோ புரியாதவர்களுடைய சண்டை. அவரவர் அவரவர் கடவுளை பின்பற்றுகிறோம். இங்கே பிரம்மம் ஒன்றுதான். அவருக்கு பல உருவங்கள், அதில் அவரவர் வணங்குகிறோம். அவரவர் தமதம தரிவரி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடவர்கள் என்று சுவாமி நம்மாழ்வார் கூறுகிறார். உண்மையான பாடல். ஆனால் இப்படி ஒரு பார்ப்போமே, என்ன வைணவர்கள் என்ன சொல்லுவார்கள்? விஷ்ணு சிவனை அருள் பாலித்தார், சிவன் விட்டுவிடத்தே வேண்டி நின்றார், அவருடைய துயரை விஷ்ணு துடைத்தார். இது வைணவர்கள் சொல்லுவார்கள். சைவர்கள் என்ன சொல்லுவார்கள்? சிவன் விஷ்ணுவின் துயர் துடைத்தார், விஷ்ணு சிவபெருமானிடத்தே வேண்டி நின்றார், விஷ்ணு சிவனை பூஜித்தார். இது அவர்கள் சொல்ல போகிறார்கள். என்ன குறை? ரெண்டு பேரும் சண்டை போட்டனர்னு சொல்லவில்லையே. விஷ்ணு சிவன் துயர் துடைத்தான் என்றுதானே வைணவர்கள் சொன்னார்கள். சிவன் விஷ்ணுவின் துயரை துடைத்தார் என்றுதானே சைவர்கள் சொன்னார்கள். ஒருத்தர் துயரை துடைக்கிறேன் என்றாலே அவர் எனக்கு வேண்டப்பட்டவர் தானே, வேண்டாதவர் இல்லையே. ஒருத்தரிடத்தில் நான் போய் வேண்டி கைகூப்புகிறேன் என்றாலே அவரை மதிக்கிறேன் என்றுதானே பொருள். ஆக ரெண்டு மதத்தின்படி பார்த்தாலும் சைவமோ வைணவோ ஒருத்தருக்கொருத்தர் மதித்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள் தானே பார்க்க வேண்டும். இப்படி அடிக்கடி வரும்போது நம்மால் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக குரல் கொடுத்தாக வேண்டும். இப்படி செய்வது தவறு என்பது புகார் கொடுத்தாக வேண்டும். அதை கண்டு யாரும் குழம்புவிடக்கூடாது என்று மக்களுக்கும் எடுத்துரைத்தாக வேண்டும். அது ஒரு புறம். இப்போ ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தால் பத்திரிகை ஆசிரியரை போய் கேட்டுவிடலாம். ஒரு திரைப்படத்தில் செய்தி வந்தால் அவரை போய் கேட்டுவிடலாம். தொலைக்காட்சியில் வந்தால் அந்த இயக்குனரை போய் கேட்டுவிடலாம். ஆனால் இது எந்த வசத்துக்கும் வராத ஒன்றுதான் சமூக வலைத்தளங்கள். எங்கு யாரை சென்று கேட்பது, ஏன் நடக்கிறது, ஒன்றும் பேச்சில்லை. ஆகவே கண்டிப்பா அரசாங்கம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு, நம் பாரத தேசத்தின் பண்பாட்டை கருத்தில் கொண்டு, ஒற்றுமையை குலைக்கும் எந்த ஒரு குழுவையும் வளரவிடாமல், அவர்கள் என்ன குழப்ப பார்த்தாலும் அதெல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு மேற்பார்வை கண்காணிப்பு, சமூக வலைத்தளங்களும் கண்காணிக்கப்பட வேண்டும். தாராளமா பேச்சு சுதந்திரம் இருக்கட்டும், அது அடுத்தவனை புண்படுத்தும் அளவுக்கு ஒரு நாளும் விடக்கூடாது. அதை அரசாங்கம் அதற்கு வேண்டிய சட்ட திட்டங்களை இயற்றி ஆவண செய்ய வேண்டும் என்றும் இந்த சமயத்தில் வேண்டுகோள் வைப்போம். அவரவர் மதம் அவரவருக்கு, மொத்தம் சனாதன தர்மம். அந்த ஆழமான நீண்ட மரத்தினுடைய கிளைகள் தான் இவை இத்தனையுமே. அதை புரியாமல் ஒருவேளை இந்த கிளைகளை உலுக்கி பார்க்கலாம், என்ன விழுகிறதுன்னு பார்ப்போம், அப்படிங்கிற முயற்சியில் ஒற்றுமையை குலைக்கலாம் என்று சிலர் ஈடுபட்டு பார்க்கலாம். ஒரு நாளும் நிறைவேறப் போவதில்லை. இது பல்லாயிரம் ஆண்டுகளான சம்பிரதாயம். இதுக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இப்படி அப்படி அல்ல, ஒத்தத்தரும் தன்னலம் கருதாமல் அனைவரும் பிறர் நலத்துக்கும் பொது நலத்துக்கும் நாட்டு நலத்துக்குமாகவே எப்போதும் பாடுபட்டிருக்கும் அவர்கள். அவர்கள் வழி செல்வோம், எப்போதும் அவர்கள் வழி மட்டுமே செல்வோம். மற்றதையெல்லாம் காதில் போட்டுக்கொண்டு தேவையற்று குழப்பத்தை அடைய வேண்டாம். அவரவர் கவசம், அவரவர் கடவுள் கண்டிப்பா உடலை காப்பார், உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் காப்பார். அனைத்தும் பெருமானுக்கும் பரோபகாரமார்த்தமாக. முடிந்த பிற்பாடு உடலையே துறக்கப் போகிறோம். இந்த உடல் எப்படி தள்ளுபடி என்பதை அதே திருமுறைகளும் திவ்ய பிரபந்தமும் அழகாக விளக்கி இருக்கின்றன. அதுவும் புரிந்துதான் இருக்கிறது. இறைவன் அவசியம் காப்பான்.